வணக்கம் நேர்களே, இது தென்றல் வந்து உங்களை தீண்டும் நேரம். வாரம் தோறும் ஞாயிறுகளில் நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தின் வானொலியான தமிழ் தென்றல் இப்போது உங்களை தீண்டுகிறது. எல்லோரும் வணங்கும் இறைவனை வேண்டி இந்த நாள் உங்கள் பொன்னான நாளாக மாறட்டும் என்று வாழ்த்தி நிகழ்ச்சியை தொடங்குவோம்.
இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்றல் நேயர்களுக்கு வணக்கம். தலை நிமித்தம் தன்னம்பிக்கை, கைகள் இந்த ஒட்டு சொல்லில் இரண்டு அடங்கி இருக்கிறது. ஆம், பிறக்கும் போதே ஒவ்வொருவரும் இரண்டு கைகளோடுதான் பிறக்கின்றோம். பிறக்கின்ற எல்லோரும் வாழ்க்கை பயணத்தில் வாகை சூடியிருக்கின்றார்களா, வரலாற்று ஏடுகளில் இடம்பெற்றிருக்கின்றார்களா? இல்லையே, சிலர் மட்டும்தான் சீரங்களை தொட்டிருக்கிறார்கள். காரணம், அவர்களிடம் மூன்றாவது கை முளைத்திருக்கும். இது என்ன புரியாத புதிராக இருக்கின்றது என்கிறீர்களா? அந்த கை வெளியில் தெரியாத கை, உள்ளுக்குள் இருக்கும் உன்னத கை. அந்த மூன்றாவது கைதான் நம்பிக்கை. நம்பிக்கை, அதுவும் தன்னம்பிக்கை. ஆற்றல் மிக்க மந்திர சொல். காற்று சுவாசிப்பதால் மட்டும் வாழவில்லை, நம்பிக்கையை சேர்த்து சுவாசிப்பதால் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உலகம் ஒரு போர்க்களம், இதில் வாழ்க்கை ஒரு போராட்டம். போராட்டத்தில் வெற்றி காண கைகளில் ஏந்த வேண்டிய ஆயுதம் எது? வெற்றி பெறுவோம் என்ற எண்ணமும் தன் பலத்தின் மீது கொண்ட தன்னம்பிக்கையும் தான். இந்த தன்னம்பிக்கையை எப்படி பெறுவது என்கிறீர்களா? பிறர் சொல்வதை பொறுமையாக கேளுங்கள். வெற்றியிடம் இருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், தோல்வியிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். நுண் அறிவை விட வாழ்க்கையின் அனுபவ பாடம் மகத்தானது. ஒவ்வொன்றிலிருந்தும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ளலாம். 10வது முறை கீழே விழுந்தவனை பார்த்து பூமி சொன்னதாம், நீ 9 முறை எழுந்து நின்றவன் தானே. ஒவ்வொரு வீழ்ச்சியும் புதிய உணர்வோடு எழுந்து நிற்பதற்குத்தான். அப்படி புறப்பட்டு வைப்பதுதான் தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை பெறுவதற்கு குறுக்கோளை வரையறுத்துக் கொள்ள வேண்டும், பலவீனங்களை பட்டியலிட வேண்டும், பயத்தை போக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.
கண்ணாடி தேவை மகரிக்கு மகரிஷி மாதவரும் இசை பாட தும்புரு நாரதரும் சேவை காணவே வாசலில் நின்றார் ஜெகமெங்கும் ஜோதி அழகை ஆனந்த கருணையின் விழி காண காத்து நின்றதுவே மாதவா ஸ்ரீரங்க மாதவா ஐயா மாதவா ரங்கயமை பாலிக்கவாரா தேவதேவானினை பூசனை செய்யுமிச்சிரு தொண்டரடி பொடி மகிழ நேசதையை காட்டி செல்வனே நீவும் செந்திருவிழி கருணாமுதம் தருவாயோ மாதவா ஸ்ரீரங்கா மாதவாய்யா மாதவாரங்கா யமை பாலிக்கவாரா
ஸ்பைஸ்லேண்ட் இலங்கை இந்திய மற்றும் இதர நாடுகளில் இருந்தும் இறக்குமதி செய்யப்பட்ட பல்வேறு உணவுப் பொருட்களை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள எப்போதும் நாட வேண்டிய இடம் ஸ்பைஸ்லேண்ட். நியாயமான விலையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சுவைமிகு உணவுப் பண்டங்கள் எந்நாளும் பெற்றுக்கொள்வதற்கு சிறந்த ஒரே இடம் ஸ்பைஸ்லேண்ட். விசேட விலை கழிவுகளில் உங்களுக்கான நிரந்தர சேவையை வழங்க காத்திருக்கின்றது ஸ்பைஸ்லேண்ட். என்றும் தரமான மளிகைப் பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஸ்தாபனம் இலக்கம் 50 குயின் ரோட் பன்மூரில் அமைந்துள்ள ஸ்பைஸ்லேண்ட். என்றும் மறவாதீர்கள் ஸ்பைஸ்லேண்ட். இலக்கிய சாரம் வழங்குபவர் வைத்திய கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்க நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் அரசரின் விசித்திர செயல் என்ற ஒரு கதையை கேளுங்கள். ஒரு நல்ல ஒரு படிப்பினை உள்ள கதை. அதை எழுதியவர் தென்காட்சி கோ சுவாமிநாதன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு நாள் மாறுவேடம் அணிந்து நகர் வலம் வந்து கொண்டிருந்தார். இரவு நேரத்தில் ஒரு குதிரை மீது அமர்ந்து தன்னுடைய நாடு எப்படி இருக்கிறது என்று சுத்தி பார்த்தபடி வந்தார். நகரத்திற்கு வெளிப்பக்கமாக ஒரு மரத்தடியில் ஒரு ஆள் பரிதாபமாக உட்கார்ந்திருந்தான். ஏனப்பா இந்த நேரத்தில் எங்கு உட்கார்ந்து இருக்கிறாய் என்று ராஜா கேட்டார். ஐயா, நான் ஊருக்கு போக வேண்டும். என்னை கொஞ்சம் உங்கள் குதிரை மீது ஏற்றிக்கொண்டு ஊருக்குள் கொண்டு போய் விட்டீர்களானால் மிகவும் உதவியாக இருக்கும் என்று சொன்னான் அவன். சரி, ஏறிக்கொள் ஏறிக்கொள் என்றார் அரசர். என்னால் ஏற முடியாது. நீங்கள் தான் என்னை தூக்கி குதிரை மீது உட்கார வைக்க வேண்டும். ஏனெனில் நான் கைகால் விளங்காதவன். என்னுடைய இரண்டு கால்களும் உணர்ச்சியே இல்லாத மரக்கட்டை போல் ஆகிவிட்டது. அதனால் தான் இங்கேயே கிடக்கிறேன் என்றார். ஐயோ பாவம் என்று பரிதாபப்பட்டு ராஜா அவனை தூக்கி குதிரை மீது உட்கார வைத்தார். அவ்வளவுதான், அந்த ஆள் குதிரையை அடித்து விரட்டி ஓட்டி கொண்டு போய்விட்டார். அவன் உண்மையில் கைகால் விளங்காதவன் அல்ல, அவன் ஒரு திருடர். குதிரையை கடத்தி கொண்டு போவதற்கு இப்படி ஒரு நாடகம் ஆடியிருக்கிறார். ராஜா ஏமாந்து போய் கீழேயே நின்று விட்டார். அவருக்கு மிகவும் அவமானமாக இருந்தது. இதை அவர் யாரிடமும் சொல்லவே இல்லை. சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் அரண்மனையில் வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருந்தன. சேவகர்கள் திடீரென்று அரசர் முன் ஒரு ஆளை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். மன்னா, இவன் பல இடங்களில் திருடி இருக்கிறார். நேற்று இரவு இவன் ஒரு வீட்டில் நுழைந்து திருட முயற்சி செய்த போது நமது காவலாளிகள் அவனை பிடித்து இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்தார்கள். ராஜா அந்த திருடனை பார்த்ததும் அன்று தன்னை ஏமாற்றிய ஆள்தான் அவன் என்று புரிந்து கொண்டான். ஆனால் அவனால் ராஜாவை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் ராஜா மாறுபடத்தில் இருந்தார். ராஜா தீர்ப்பு நாளை வழங்கப்படும் என்று கூறி சபையை கலைத்தார். அந்த ஆளை சிறையில் அடைத்தார்கள். அன்றைய தினம் எல்லோரும் தூங்கிய பிறகு ராஜா நடு இரவில் ரகசியமாக சிறைக்கூடத்துக்கு சென்று ஆளை பார்த்தார். என்னை உனக்கு அடையாளம் தெரிகின்றதா? என்ன இப்படி கேட்கிறீர்கள்? நீங்கள் மகாராஜா இல்லையா என்றார். அது இல்லை. இதற்கு முன் என்னை எங்கேயாவது பார்த்திருக்கிறாயா என்று கேட்டார். இல்லையே என்றான் அவன். ராஜா அலங்காரத்தை கலைத்தார். உடனே அந்த ஆளுக்கு நினைவு வந்து விட்டது. அரசே, உங்களிடமிருந்து அன்றைக்கு குதிரையை கடத்தி கொண்டு போனேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி அவரது காலில் விழுந்தார். இதோ பார், எழுந்திரு, நான் சொல்வதை கேள். நாளைக்கு நான் நீ திருட முயன்ற வழக்கிற்காக தண்டனை கொடுக்க போகிறேன். ஆனால் நீ என்னை ஏமாற்றியதற்கு உனக்கு தண்டனை தரப்போவதில்லை. ஆனால் நான் உன்னிடமில் ஏமாந்த விஷயத்தை யாரிடமும் சொல்லிவிடாதே, இது நமக்குள்ளேயே இருக்கட்டும் என்று கூறினார். அந்த ராஜா ஏன் அப்படி அந்த ஆளிடம் சொன்னார் என்பதுதான் கேள்வி. பலர் சொன்னார்கள், ராஜா தான் ஏமாந்ததை பற்றி அவமானப்பட்டு அதைத்தான் சொல்லவில்லை என்று. திருடர் ஏமாந்து விட்டார் என்றால் அது கேவலம் இல்லையா? அதனால் தான் அப்படி சொல்லியிருப்பார் என்றார்கள் பலர். ஆனால் அது காரணம் இல்லை. இந்த நிகழ்ச்சியில் வெளியில் எல்லோருக்கும் தெரிந்து விட்டால் கஷ்டப்படுபவர்களுக்கு கை கொடுத்து உதவ எல்லோரும் தயங்க ஆரம்பித்து விடுவார்கள். அந்த நிலைமை நம் நாட்டுக்கு வரக்கூடாதா கூடாது என்பதற்காகத்தான் ராஜா அவ்விதம் செய்தார் என்றார். உண்மையில் ராஜா சொன்னது எவ்வளவு உண்மை! அந்த கதை மற்றவர்களுக்கு தெரிய வந்தால் ஒருவரும் ஒருவருக்கு உதவி செய்ய மாட்டார்கள் அல்லவா? இன்றைய நிகழ்ச்சியில் இந்த கதையை, ஒரு அருமையான கதையை கேட்டீர்கள். நன்றி, வணக்கம் நேர்களே.
வாழ்க்கையில விளம்பரம் முக்கியமாப்பான்றான். எங்களுக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லடா. நமக்கு எதுவெல்லாம் பிரதானம் நினைக்கிறோமோ அதுவெல்லாம் அவன் குலைக்கிறான். பேப்பர் வந்தா ஒண்ணும் இல்ல, பேப்பரை பதினாறு பக்கம் இருக்குன்னா பிரிச்சுதான் படிக்கிறான். இல்லப்பா, இதெல்லாம் அப்படி படிக்க கூடாது, ஒத்த ஒத்தையா அப்படியே சேர்த்து வச்சு ஒரு ஆர்டரா இருக்கணும். ஆர்டரா இருந்து இது வரைக்கும் என்ன சேர்த்துருக்கீங்கன்னு. இந்த பிள்ளைகளோடு நாம வாழ்க்கை நடத்தி அவனுக்கு நல்லது சொல்லி, காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கிற உறவுகளை, இப்ப நாங்கெல்லாம் படிச்ச காலத்துல பொம்பளை பிள்ளைகளோ பார்த்ததே இல்லை, பார்த்ததே இல்லைன்னா காலேஜ்ல. இப்பெல்லாம் வருத்தமா இருக்கு, ஒரு 20 வருஷம் பிந்தி பிறந்திருக்கலாம். அவங்க காலேஜுக்குள்ள நாங்க எல்லாம் பேச போனோம்னா ஒரு பைக்ல 3 பிள்ளைங்க சேர்ந்து உட்காந்து போகுது. ஒரு பையன் ஓட்டுறான், பின்னாடி 3 பிள்ளைங்க உட்காந்து போகுது, படி சந்தோஷமா போறாங்க. இதெல்லாம் சரியில்லையே அப்படின்னு நம்ம பயிர்களை கூப்பிட்டு சொன்னோம்னா, பிளீஸ் கண்டுக்காதீங்க, உங்களுக்கே இதுல என்ன பிரச்சனை, நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா பழகுறோம்ன்றான். ஃப்ரெண்ட்ஸ்ன்ற சொல்லுக்கே புரியல அர்த்தம். அவனை எந்த வகையில நீங்க வீட்டுல ஒரு அளவுல சாப்பாடா டேங்கப்பா, அவங்க வச்சதான் சாப்பாடு, நீங்க வீட்டுல எல்லாம் ரெடி பண்ணி வைங்க, ஹோட்டல் ஆர்டர் பண்ணிடுறான். ஆமா, நமக்கே தெரியாம ஒருத்தன் பெல் அடிக்கிறான், ஒரு பெரிய டப்பா கொண்டாந்து இறக்குறான். நம்ம சார் அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்க சார், இந்த வீடு தானே, உங்க வீட்டு போன் நம்பர் தானே, இப்பதான் கூப்பிட்டாங்க அப்படின்றான். நம்ம ஏய் யாரு போன் பண்ற யாரு அப்படின்னம்னா, ஒரு 500 ரூபா கொடுங்கன்றான். நமக்கு கண்ணீர் வருதுட்டே, 500 ரூபா இருந்தா ஒரு மாசத்துக்கு நான் அரிசி வாங்கி போடுவேன், போடுங்க அதை நீங்களா தின்னுங்க, நான் இதை தின்னுக்கிறேன். என்னையா செய்வீங்க, சமூகம் போகிற போக்குல நாம பொத்தி பொத்தி பாதுகாக்க வேண்டிய பிள்ளைகள் எல்லாம் எங்கெங்கயோ அப்படியே போகுது. அவருடைய உலகம் எது என்று தெரியாமலே பெற்றோர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வீட்டுக்குள்ள போன் வந்தது, மொபைல் வந்த உடனே அப்படியே நகர்ந்துறான், அப்படியே போய்கிட்டே இருக்கான். நம்ம பக்கத்துல என்னப்பா அப்படின்னம்னா, அப்புறம் பேசுவேன். என்ன யாரு கூட பேசுவேன், ஃப்ரெண்டு. நான் வந்தோடனே ஏன் கட் பண்ணிட்டேன், முடிஞ்சிருச்சு கட் பண்ணிட்டேன். இல்லப்பா ஏதோ நீங்க பேசிக்கிட்டே இருந்த என்ன பார்த்தன, அவளைதான்ப்பா முடிஞ்சிருச்சு அப்படின்னு போறான். இல்லடா, அது யாரு கூட, நீங்க யாரு கூட பேசுறீங்க, நான் என்னைக்காவது கேட்டிருக்கேன்னா, ஓரளவு தர்மத்தோட நடந்துக்கங்க, இதெல்லாம் எத்திக்கெட். ஒரு காலேஜ் பையனுக்கு 1000 பேர் இருக்கும்ன்றான், நமக்கு இந்த பிள்ளைகளை பாம்புன்னு சொல்றதா பழுதுன்னு தாண்டதா, இப்ப நல்ல வேணுதான் நம்பிக்கை இருக்கு. ஆனா என்னுடைய இளமை கால விஷயங்கள் எல்லாம் என் முன்னாடி வந்து நிக்கிது, நானும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்த மாதிரி இவனும் வந்துருவானோ. இந்த சிக்கல் எல்லாருக்கும் இருக்கு. ஆம்பளை பையனை வச்சிருக்கிறவங்களாவது கொஞ்சம் தைரியமா இருக்காங்க, பொம்பளை பிள்ளைகளை வச்சிருக்கிறாள் மிரல்லுது. ஏன்னா அது போட்டுட்டு போற உடை இருக்கு பாருங்க, வெளியில கிளம்பும் போது ஒரு டிரெஸ் போட்டுருக்கு, அது போட்டு போகும்போது அவங்க அப்பா அப்படியும் அப்படியே கண்ணீர் விட நிக்கிறாரு, ஏமா ஏய் அப்படின்றாரு. அது அது மாதிரி பாய் பாய் டாரி அப்படின்னு அந்த பொண்ணை கூப்பிட்டு, ஏமா இது மாதிரி போட்டுருக்கு, ஏன்னா எங்க காலேஜ்லயே நான் தான் டீசென்டா டிரெஸ் பண்ணிருக்கேன். அப்போ நமக்கு என்னன்னு தோணும், வாழ்க்கையில சுத்தி இருக்கிறவங்களோட கனெக்ட் ஆகிறத விட வைஃபையோட அவன் கனெக்ட் ஆகிருக்கான், எந்நேரமும் கனெக்டட், ஆல்வேஸ் வித் வைஃபை. இந்த வாழ்க்கை முறை எல்லாரையும் பார்க்கும் போது என்னமோ மாதிரி தெரியுது, நம்ம எல்லாம் அவனுக்கு சம்பந்தம் இல்லாத ஆள் மாதிரி தெரியுது. இவனுக்கு நல்லது சொல்லி தரணும், அவன்தான் நம்முடைய நம்பிக்கை நாற்று. எதிர்காலத்தில் நாம் தடுமாறும் போது நம் கைகளிலே தவழ வேண்டிய ஊன்றுகோள், அவன் என்ன ஆவானோன்ற பயம் நமக்குள்ள வருது. அதனால இறை நம்பிக்கை இருக்கு, எப்படி அவன் சரியாயிடுவான்ற ஒரு பிரார்த்தனை இருக்கு. நிஜமா நம்ம பிள்ளைகளுக்காக நாம செய்ய வேண்டியது நிறைய பிரார்த்தனை, அதுதான் இந்த பிள்ளைகளை சரி பண்ணும். ஏன்னா காலேஜ்ல இப்ப கல்யாண மாலையில வந்து கல்யாணம் பண்ணிட்டான், சந்தோஷம்தான், அதிதியில ஏற்பாடு பண்ணி நம்ம மட்டும் காசு இது பண்ணி முடிச்சிடலாம். ஆனா அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டானா, அதுக்குன்னே ஒரு வீங்க வச்சிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல, கிரைம் பிரான்ச் மாதிரி ஓடி வருபவர்களுக்கு கல்யாணம் அப்படின்னு ஒரு வீங்க இருக்கு. அங்க மாலையோட சில பேர் இருக்கான், அதுல அந்த ஆள் சொல்லி விடுறாரு, நீங்க இப்ப போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க, 11:30 நல்ல நேரம்ன்றாரு. உங்க அப்பா அம்மா எங்கடா அவங்க வரவே மாட்டாங்கன்றான். 6 மாசம் 3 மாசம் கூட அந்த வாழ்க்கை தொடர மாட்டேங்குது. எதை தேடுகிறார்கள் இந்த பிள்ளைகள், பார்க்கிற தொலைக்காட்சிகள், பார்க்கிற சினிமாக்கள் எல்லாத்துலயுமே ஒரே இடத்துலதான் அவங்க கூடி பேசுறாங்க, ஒன்னு பார் இல்லாட்டி காஃபி ஷாப். காஃபி ஷாப் கூட இப்ப பழசா போச்சு, பார் 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 தான். பார்ல கூடுகிற இளைஞனுக்கு உணர்ச்சி வேகம் இருக்குமா, அல்லது அறிவு வசப்பட்டு அவன் நடப்பானா? பொம்பளை பிள்ளைகளே குடிக்குது. ஒரு ஹோட்டல்ல நான் தங்கியிருந்தேன், ஹோட்டல்ல ஒரு நாள் 11 மணிக்கு ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வர்றேன், ஒரு பொண்ணு வந்து அந்த ரிசப்ஷன்ல கேக்குது, ரூம் நம்பர் 792 பிளீஸ் அப்படின்னு. அதாவது தெர் இஸ் நோ சச் ரூம். ஓ தென் 972 தென் 297. அவன் நொந்துட்டான், தலையை பிடிச்சிக்கிட்டு, சே மேடம் யூ டெல் யுவர் ரூம் நம்பர். தெரியலையா, தடுமாறி நிக்குது சார், தலையெழுத்து சார் இப்படி வந்து நிக்குதுங்க அப்படின்னு அந்த சொல்றான். நீங்க போங்க சார், இங்கெல்லாம் நிக்கிறது சரியில்லைன்றான். எனக்கு அதை பெற்ற பெற்றவர்களை நினைச்சேன், நான் என்ன நம்பிக்கைகள் இந்த பிள்ளைகளுக்கு உடலும் அந்த உடலை வளர்த்து உயிரை வளர்த்து அதுக்கு உணவு கொடுத்து படிக்க வச்சு எதிர்காலத்துல ஏதோ ஒரு பேர் சொல்ற பிள்ளையா வரும்னு அவங்க நம்பி இருக்கிறாங்கல்ல. இப்படி நடுத்தருவுல ஒரு நாரி போய் கிடக்க பாக்குறவெல்லாம் கேவலமா பேசுறானே, இந்த பிள்ளைகள் எங்க போகுது? இந்த கேள்வி எல்லாரும் முன்னாடி நிக்குது. நம்முடைய பிள்ளைகளை மட்டும் இல்ல, பக்கத்துல யாராவது ஒரு பிள்ளை கொஞ்சம் சரியில்லைனா கூட தயவு செய்து கூடுமான வரைக்கும் சொல்லுங்க, அடே வேணாயா, வாழ்க்கை ரொம்ப நீளமானது, அவசரப்பட்டு எல்லா சுகங்களையும் அனுபவிக்க ஆசைப்படாதீர்கள், இந்த வாழ்க்கையை பொறுத்திருந்து அனுபவியுங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். 50 பைசாவுக்கு நாலாம் அழுது இருக்கேன் அப்படின்னு என் பையன் கிட்ட சொன்னா அவன் சிரிக்கிற, உங்க அப்பாவுக்கு பழக்க தெரியலன்றான். ஜஸ்ட் 2000 ரூபீஸ் அவன் வாங்குகிற பொருட்கள், ஜஸ்ட் 2000 ரூபீஸ். பிள்ளைகள் சம்பாதிக்கிற வரை பெற்றோரின் சம்பாத்தியத்துல செலவு பண்ணா எண்ணி எண்ணி செலவு பண்ணணும்ன்ற எண்ணத்தை விதையுங்கள். எண்ணி எண்ணி செலவு பண்ணணும், காசு கிடைக்காதுரா, சிரமம்டா, நான் எத்தனை அவமானங்களை தாங்கிக் கொண்டு இந்த பணத்தை சம்பாதித்துக்கிறேன்றத ஒவ்வொரு தகப்பனும் தாயும் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லணும். ரத்தத்தை வேர்வையாக சிந்தி நாம் சம்பாதிக்கிறது, இந்த பிள்ளைகள் செல்லம் கொஞ்சி அழிக்கிறாங்களே, அவங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கிறது, அந்த எதிர்காலத்துக்காக தயாராகிற பருவத்துல இப்படி செய்யலாமான்னு கொஞ்சம் நினைவுபடுத்தணும். தொலைக்காட்சிகள் இதை செய்வதில்லை, சினிமாக்கள் செய்வதே இல்லை, கல்லூரிகளில் செய்ய வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் அவர்கள் கட்டணம் மிக அதிகம். இந்த கட்டணத்தை வாங்கிக்கிட்டு நீ ஒழுங்காருன்னு அவன் அப்படியே போயா அப்படின்றான். அவன் என்ன செய்வது? விரும்பிய கல்வி கிடைக்கிற மாதிரி அரசாங்கங்கள் பிள்ளைகளுக்கு வாய்ப்பு தரணும். இன்னமும் இன்னமும் நெருக்கடிகளுக்குள்ளேயே வைத்து அவன் இந்த சமூகத்தின் மீது இருக்கிற கோபத்தை எல்லாம் குடும்பத்தின் மீது தான் காட்டுறான். எல்லாம் ஒரு அப்பனா, எதுக்கு என்னை பிள்ளைய பத்தின்ற கேள்வி எப்ப வருதுன்னா, அவன் என்ன படிக்க நினைச்சானோ 98 மார்க் வாங்கி அந்த கோர்ஸ் கிடைக்கலைனா அப்பா மேல திருப்புறான். அப்பா அலறாரு, டேய் நான் என்னடா செய்ய முடியும், நானும் இப்படித்தாண்டா இருக்கேன், ஒண்ணுக்கு நீ லாயக்கல, அல்லது நீ 20 லட்சம் கொடுத்து இடம் வாங்குன்னு கேக்குறான். இப்போ நம்முடைய தர்மங்கள் நம்முடைய பாரம்பரியம் எல்லாம் போய் மோதி முட்டி மண்டி போடுற இடமா இளைஞர் நிக்கிறான். அவன் மட்டும் இதை வாங்கி தாங்கி கொண்டு வளர்ந்தான் என்றால் சமூகம் உடனடியாக மாறும். உலகத்திலேயே நம்முடைய பிரதமர் சொன்ன மாதிரி 50 வயதுக்கு கீழே, ஏன் 35 வயதுக்கு கீழே 50 கோடி பேர் இருக்கக்கூடிய நாடு இந்தியா, இவர்கள் நினைத்தால் பெரிய உயரங்களை தொடலாம். பிள்ளைகளே, யாராவது பெரியவங்க பேசும்போது கேளுங்க, ஆசிரியர்கள் பெற்றோர்களை கொஞ்சம் மரியாதை பண்ணுங்க, கொஞ்சம். என்ன இருந்தாலும் அப்பா இல்லையா, எங்க நிலைமையை பாத்தீங்களா எப்படி ஆயிடுச்சுன்னு. பேச்சாளர்கள் பெரும்பாலும் கொஞ்சம் கேளுங்க சார், பிளீஸ் வாத்தியார் மாதிரி நாங்க பேசுறோம்ல, இது மாதிரியே பயல்களை கூப்பிட்டு கெஞ்ச வேண்டியது. பேச்சாளர்கள் வீட்டுல பேசவே முடியாது, பேச ஆரம்பிச்சா சொல்லுவாங்க இன்னைக்கு வேற ஊர் கிடைக்கலையான்றான், பைய தூக்கி எங்கேயாவது அனுப்பி விடுங்க வரேன்றான். ரொம்ப 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 நெருக்கடியான ஒரு காலகட்டத்துல பிள்ளை வளர்க்கிற பெற்றோர் ஆணும் சரி பெண்ணும் சரி பொத்தி பொத்தி பாதுகாக்க வேண்டிய, வெளியில் போனால் மழை பெய்தால் கொடை கொடுக்கலாம், குளிரடித்தால் ஸ்வெட்டர் கொடுக்கலாம், ஆனால் சமூகமே விஷமாகி நின்றால் கோபால் மாதிரி ஆயிக்கிட்டே போகுதே, மூச்சு விடுவது கூட விஷமாக மாறிக்கொண்டிருக்கிற இந்த சமூகத்திலே பெற்ற பிள்ளைகளுக்காக பெற்றோர் பிரார்த்தனை செய்யுங்கள், பிரியம் காட்டுங்கள், கொஞ்சம் பிரியமா. அவன் ஒருவேளை புறம் தள்ளினாலும் சின்ன வயசுல நம்மளை உதச்சிட்டானே அப்ப தூக்கல, நம்ம மேல என்னென்னவோ பண்ணினானே அப்ப கூட அவன் மேல பிரியம் காட்டல. பிள்ளைகளே, வாசிக்க நேசிக்க கொஞ்சம் யோசிக்க நேரம் செலுத்துங்கள். உங்கள் பெற்றோரை பற்றி நல்லதை வாசியுங்கள், குடும்பத்தை நேசியுங்கள்.
நேயர்கள், அடுத்ததாக கேட்க இருப்பது,
தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி
உங்க பார் தெரியுமே, அண்டைக்கடாப்பா ரோட்ல அதுல நின்று கொண்டிருந்தனான், அட பொழுது போக இல்லையே என்று சொல்லி சும்மா வாயில வந்த ஒரு பாட்டுண்ட பாடி போட்டேன். பாடக்குள்ள எனக்கு பக்கத்துல அங்க தமிழாக்கள் நிக்கிறன்னு தெரியாது, நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் கேட்டுக்கொண்டு நின்று போட்டு, அட நீங்களே பாடுனது என்ற. ஓம், நான் சும்மா அதுல கொஞ்சம் பொழுது போக இல்லையாடாப்ப வாயில வந்தது முணு முணுத்தேன். ஐயோ, நீங்கள் முணு முணுக்கிறீளே, நல்லா பாடுறீள், எங்கேயாவது மேட வழிய பாடலாம் தானே என்ற. எனக்கு அப்படி சொன்னோடனே கொஞ்சம் தலைகால் புரியாத சந்தோஷம், அட இந்த உரலையும் கேட்டு ஒரு ஆள் மேடையில பாடலாம்னு சொல்றாரு இல்லையோ. உடனே நான் அது கொஞ்சம் அந்த சந்தோஷத்தை வெளிக்காட்டாமல் அப்படி சும்மா மழுப்பி சொன்னேன், ஐயோ நாங்கள் எல்லாம் சும்மா தின்ன பாட்டுக்காராங்கள் அப்படி இப்படி என்று நான் கொஞ்சம் வழங்கிட்டேன். ஆனால் பிறகுதான் வீட்டை வரக்குலாம் யோஜன். அட, இவங்கள் பாடம் கேட்டவங்கள், கூப்பிட இல்லையே. ஒருவேளை நான் யோசிச்சேன், எப்படி இருக்குமுண்டு, இப்படியே இவங்கள் எங்களை கொஞ்சம் கொஞ்சமா உசுப்பேத்தி முதுக ரணகலமாக்கி போட்டுருவாங்களாப்பா. நீங்கள் நல்லா பாடுறீங்கள், போய் இன்னொருத்தர் மேடையில எங்கேயாவது பாடுங்கோன்னு சொல்லி நாங்கள் ஏறி பாட, பிறகு மேடைக்கு கீழே இருந்து பார்க்கிற மாதிரி பார்த்து கொண்டு ஒன்ஸ் மோர்ன்னு சொல்றாங்க. அது என்ன ஒன்ஸ் மோர்? இப்ப ஒன்ஸ் மோர்ன்னு சொன்னால் ஒரு பாட்டை பிழையா பாடினால் திரும்ப திரும்ப பாடுறதாமண்டு சொல்றதாம் ஒன்ஸ் மோர். அங்க நல்லா பாடுறாக்களை சொல்றவங்க இன்னொரு பாட்டு பாடுங்கோ இன்னொரு பாட்டு பாடுங்கோண்டு. நாங்கள் இப்படி கத்தி பாடுறத சொல்றது ஒன்ஸ் மோராம், அதுக்கு வேற அர்த்தமா? என்ன அர்த்தம்னு நினைக்கிறீர்கள்? ஒன்ஸ் மோர்னு சொன்னால் பாட்டை நீ பிழையா பாடுறாய் திரும்ப பாடுறான்னு சொல்றதாம். இப்படி நானும் பார்த்தேன், கனகிடத்துல நடந்திருக்கு. ஆனால் என்ன தெரியுமோ, சொல்றது எல்லாரும் கூட்டாளிமார் கோவிக்கே மேலாது, காச்சா பூசாண்டு கத்தவும் மேலாது, கேட்டுக்கொண்டு இருந்துருவாங்க சில பேர். இப்படி நான் போன கூட்டங்களில் சில இதில் நடந்தது. அப்ப என்ன நடக்கும், இவங்களை இன்னையும் உசுப்பேத்தி விடுறாங்க, உசுப்பேத்தி போட்டு ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர்னு கத்த போறாங்கன்னு திடீரெண்டு அப்படித்தான் எனக்கு ஜாபம் வந்தது. சா, நல்ல காலம் நான் தப்பிட்டேன். அவர்கிட்ட ஓம் போடுங்கோண்டு எங்கேயாவது பாட்டை போயிருந்தால் அங்கால பக்கத்தில் போய் சொல்லியிருப்பார், இந்த விசரன் அதில் கத்திட்டுண்டான் நல்லா பாடுறா என்று சொன்னன், அவன் பாடுறதுக்கு சான்ஸ் கேட்குறான் என்று சொல்லி போட்டுருவாங்க. அப்பாடா, ஒரு அளவுக்கு நான் தப்பிட்டேன். இப்போ என்ன, வாயை திறக்கிற இல்லை. எங்கேயாவது அப்படி பாட்டு வந்தாலும் படிச்சு போட்டு பாடி போட்டு அப்படியே கப்பண்டு வாயை மூடிட்டு அங்கால இங்கால திரும்பி பார்க்குறேன். உங்களுக்கு தெரிஞ்ச யாரும் நிற்குதுகளோ உண்டு, தெரியாதே பிறகு சும்மாவும் சொல்லி போட்டுருவாங்க, தனியும் பாடிக்கொண்டு திட்டார் இந்த மனுஷன். சரி, இப்படி உங்கள்டையும் யாரும் கேட்டால் கவனமாயிருங்கோ, ஒன்ஸ் மோர் கேட்பாங்க. சரிங்களோ, நன்றியே, வாரனே போறேன். அங்கே கடைகளுக்கு போக வேண்டி கிடக்கு, எனக்கு இப்போ சரியான வேலை பழுகடா அப்பா, அங்கேயும் இங்கேயுமா தெரிய வேண்டியா கிடக்குது. சரி, இன்னொரு நேரத்தில் சந்திப்போம். ஓகே,
வணக்கம் நேயர்களே. இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடமிருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
போய்